ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்னைக்கு 3வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம் படிக்க இருக்கிறோம். ஒசி தேயிருமே லோகா ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபகன்யாம் இமாமர்ஜஹா. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணார் வந்து பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்யாய் ஸ்ரீல பிரபுபாத்யாய். நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகெங்கிலும் இந்த உலகெல்லாம் சீரழிந்துவிடும். தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன். அதன் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் அமைதியும் அழித்தவனாகி விடுவேன். இந்த ஸ்லோகம் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, அவர் செயல் பண்ணலைன்னா அப்போ வந்து குழப்பமாகும், அவரை வந்து செயல் பண்ணலைன்னா இந்த உலகமும் சீரழிஞ்சிடும், அது மட்டும் இல்லை தேவையில்லா ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் அமைதியும் அழித்தவனாகி விடுவேன். வர்ணசங்கரா, ஸோ இந்த வர்ணசங்கரா வார்த்தை எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்றாரு இல்லையா. அர்ஜுனன் வந்துட்டு முதல் அத்தியாயம் 41வது அத்தியாயம் 40வது ஸ்லோகத்தில் சொல்றாரு, இந்த மகாபாரத யுத்தம் நடந்ததுன்னா பெரியவர்கள்லாம் எல்டர்லி பீப்புள், வயதில் மூத்தவங்கள்லாம் இந்த யுத்தத்தில் இறந்து போவாங்க, அப்போ பெண்கள் வழி தவறி நடப்பாங்க, அப்போ பெண்கள் வந்து தர்மத்தை தவறி போ வழி தவறி நடக்கும்போது தேவையில்லாத சந்ததிகள் உற்பத்தி ஆகும். இப்போ வர்ணசங்கராங்கிறது தேவையில்லாத சந்ததிகள். இப்போ அர்ஜுனா வந்துட்டு தன் கடமையை புறக்கணிக்கிறார். அதுக்காக இந்த காரணம் சொல்கிறார். எந்த மாதிரி அர்ஜுனா ஆர்கியூ பண்ணார் கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா இந்த மகாபாரதி வந்து நடந்ததுன்னா இந்த பீஷ்மர் துரோணர் சகுனி இந்த மாதிரி உள்ளவங்களாம் இறந்து பெரியவங்களாம் இறந்து போவாங்க, கிருபாச்சாரியர் இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா யார் வந்து இளைய தர்மங்களை வழி நடத்துவாங்க, அப்போ இவங்க இல்லாதனால இளைய தர்மங்கள் தவறான வழியில் போகும், அப்போ தேவையில்லாத சந்ததிகள் உண்டாகும் அப்படின்னு அர்ஜுனா வந்துட்டு அதை ஒரு காரணமாக மேற்கோள் காமிக்கிறார். கிருஷ்ணா ரொம்ப புத்திசாலி, அர்ஜுனா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே 3வது அத்தியாயத்தில் வரும்போது கிருஷ்ணா ஆக்சுவலி என்ன நடக்குது, அர்ஜுனாக்கு தன் ஃபைனலி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பமாயிடுச்சு இல்லையா. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணாட்ட எவ்வளோ ஆர்குமெண்ட் பாதம் செஞ்சு பார்த்தார், தன் கடைசியில் ஒன்றுமே முடிவுக்கு வர முடியல. தென் கிருஷ்ணாவை சரணடைஞ்சார். கார்பண்ய தோஷோ பிரகத ஸ்வபாவா விச்சாமித்தாம் தர்ம சமூட சேதசா இஷேகி இஷ்யாகி பிரபுகி தன்மை சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாமப்பிரபன்னம். கிருஷ்ணா இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கீங்க, நான் உங்களை குருவை ஏற்றுக்கிறேன், லைசர் என்ன சீடனை ஏற்று என்ன வழி நடத்துங்க. ஸோ அர்ஜுனா வந்து புத்திசாலி மாணவராக இருந்தனால கிருஷ்ணரை வந்து குருவை ஏற்றுட்டார். கிருஷ்ணா வந்துட்டு 2வது அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவத்தை அர்ஜுன் போதிச்சார். காரணம் என்னது, அர்ஜுனா தான் இந்த உடலில் நினச்சிட்டாரு, அதனால தான் இந்த யுத்தம் வேணாம், இவங்கெல்லாம் என்னுடைய ரத்த சம்பந்தமானவங்க, என் உறவினர்கள் நண்பர்கள், என்னுடைய மாமன்கள் அத்தை மையங்கள், அப்புறம் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய பாட்டனார் பீஷ்மர் இவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு முதல்ல அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணா வந்து நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கிறத புரிய வச்சார். இந்த அத்தியாயத்தில் வரும்போது கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ நம்ம வந்து 24வது ஸ்லோகம் நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு வரோம் இல்லையா. 20வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொன்னார், என்ன சொல்கிறாரு, கர்மனை சம்சித்தியும் ஆசித ஜனகாதயக லோகசங்கரகமேவாவி சம்பஷன் கருது மர்கசி. அர்ஜுனா, ஜனகரை போன்ற மன்னர்கள் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்வதன் மூலமாகவே பக்குவம் அடைந்தனர், எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவே நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். அர்ஜுனா என்ன நினைக்கிறாரு, இந்த யுத்தத்தை நிராகரிச்சு நான் ஒரு சாதுவாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமை நீ செஞ்சுதாகணும், இந்த கடமையிலேருந்து நீ பின்வாங்க முடியாது. அது கிருஷ்ணா ஜனக மகாராஜ உதாரணமாக கொடுத்தார் இல்லையா, நீங்கள் நம்ம படித்தோம். ஸோ ஜனக மகாராஜா வந்துட்டு ஒரு சத்ரியா ஃபேமிலியில் தோன்றினார், சத்ரிய வம்சத்தில் வந்துட்டு ஜனக மகாராஜா பண்ணார், தன்னுடைய டியூட்டியை பர்ஃபெக்டாக பண்ணார். ஆனால் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, அவர் தண்ணி உணர்ந்த ஆத்மா எந்த செயலும் செயல்பட வேண்டியதில்லை, அவனுக்கு எதுவும் தேவையும் இல்லை, இந்த உலகத்தில் அவன் எதுவும் அடைய வேண்டியதும் இல்லை, அவனுக்கு செயல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஜனக மகாராஜா வந்து மற்றவருடைய நன்மைக்காக ஒரு முன் உதாரணமாக ஆஸ்தித்த ஜனகாதயக கிருஷ்ணாவே ஜனகரை வந்து குளோரிஃபை பண்ணுற புகழ்கிறார், ஜனகர் மாதிரி மன்னர்கள்லாம் வந்துட்டு மிகச்சிறந்த ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்க வழியை நீயும் பின்பற்றணும் அப்படிங்கிறதான் கிருஷ்ணாவுடைய இப்போ பாயிண்ட். ஸோ கிருஷ்ணா வந்துட்டு அர்ஜுனாவுடைய எல்லா வாதங்களையும் வந்து தவிடுபடியாக்கிடுறார், ரொம்ப அழகாக வந்து டிபீட் பண்ணுறார். நீ வந்து யுத்தம் பண்ண மாட்டேங்கிற, ஆனால் ஜனகர் மாதிரி மன்னர்கள் வந்து எவ்வளோ அவங்க கடமையை வந்து சரிவர, நீ உன் கடமையிலிருந்து விலகணும்னு நினைக்கிற இல்லையா. அர்ஜுனா என்ன நினைக்கிறாரு, தன் கடமையை புறக்கணிக்கணும், தன்னுடைய செயலை புறக்கணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். கிருஷ்ணா சொல்கிறாரு, செயலை துறக்கவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் செயல் பண்ணாமல் ஜீவாத்மா ஆத்மானால செயல் பண்ணாமல் இருக்க முடியாது, செயலையும் துறக்க முடியாது, செயலின்றி ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாது கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, நம்ம படித்தோம். தென் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஜனகர் மாதிரி உதாரணம் கொடுக்குறாரு, ஜனகர் மாதிரி மன்னர்கள் கூட அதுதான் பண்ணியிருக்காங்க. அதனால கிருஷ்ணா அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு, தத்தே தேவோ தரோஜனா சயத் பிரமாணம் கூடுதே லோகஸ்தன் வர்த்தது. அப்போ ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்றோம்னா அதே தான் சிறியவர்கள் பின்னாடி வரவங்க பின்பற்றுவாங்க. அப்ப நீ வந்து இந்த தர்மத்தை தர்மத்திலிருந்து பின்வாங்கினீங்கன்னா பின்னாடி பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் அந்த சத்திரிய தர்மத்தை பண்ண மாட்டாங்க, அப்ப அவங்க கடமை செய்ய மாட்டாங்க, அதனால அவங்க இழிவடைவாங்க. பட் கிருஷ்ணா இதை சொல்லிட்டு அவர் தன்னையே உதாரணமா காமிச்சுக்கிறார். நான் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது, நம்மே கர்மான இலிப்பந்தி நான் கர்மே பழையா, எனக்கு வந்து கிருஷ்ணா வந்து செயல்பட வேண்டிய எதுவுமே கிடையாது இல்லையா. கிருஷ்ணா அடுத்த ஸ்லோகத்துல 22-23 ரெண்டு ஸ்லோகத்துலயும் கிருஷ்ணா என்ன சொன்னாரு, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிசூலோகேஷு கிஞ்சனஹ நாப்பாத்யம் அவாப்தஸ்ய வர்த்த ஏவச்ச கர்மணி. பிதாவின் மகனே, மூவுலகளில் நான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை, எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியது எதுவும் இல்லை, இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடவுளில் ஈடுபட்டுள்ளேன். யாரு செயல் பண்ணணும் அன்னைக்கு ரொம்ப அழகா நம்ம படிச்சோம் இல்லையா, யாரு செயல் பண்ணணும், யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தான் செயல்படணும். ஸோ கிருஷ்ணாவுக்கு தேவை எதுவும் இல்லை, கிருஷ்ணா வந்து வெளியிலிருந்து அவர் எதுவும் திருப்திப்படுத்த வேண்டியதுன்னு பார்த்தோம். கிருஷ்ணா வந்து ஆத்மாராமா, தண்ணில் திருப்தி அடையக்கூடியவர். ஸோ அதனால அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அதுதான் ஸ்வேதா சூபனிஷத்து, ந காரணம் கரஞ்சி வித்தியதே ந சமாதிக சீதிஷதே பராசசக்தி விதைய சுயதே. அவருக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, அவருக்கு அவர் இங்கே வந்து வர வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணா இங்கே வந்து தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் தோன்றார். ந காரணம் கரணம் செவித்தியது, அதுதான் காரணமற்ற கருணை. கிருஷ்ணா இங்கே தோன்ற வேண்டியதில்லை, இருந்தாலும் தோன்றார். அவர் இங்கே செயல்பட வேண்டியதில்லை, இருந்தாலும் செயல்படுறார். ஸோ நேற்று நம்ம நிறைய உதாரணம் பார்த்தோம், கிருஷ்ணா வந்து எப்படி எப்படி அந்த பூமியில் வந்து ஒரு மனுஷா, ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து அவர் மனிதன் என்னென்ன தர்மத்தை பின்பற்றணுமோ அவ்வளவும் கிருஷ்ணா ஃபாலோ பண்ணார் இல்லையா. ஒரு கிரகஸ்தர் எப்படி இருக்கணும், ஒரு சத்திரியனாக எப்படி இருக்கணும், ஒரு வைஷ்யவனாக இருந்து எப்படி இருக்கணும். ஆக்சுவலி உண்மையில் வந்து கிருஷ்ணா இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், கிருஷ்ணா வந்து இந்த வர்ணாசிரமங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் தான் வந்து எல்லாரும் அவர் பின்பற்றுவாங்க இல்லையா. அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சொன்னார், எதி ஹயனவர்த்தியம் சாது கர்மன் எதந்திரிதக மம வர்த்மானுவர் தந்தே மனுஷா பார்த்த சர்வசக. எனவே விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதும் எப்பொழுதா தவறினால் மனிதர்களெல்லாம் நிச்சயமாக என் பாதையை பின்பற்றுவார்கள். ஸோ கிருஷ்ணா வந்துட்டு அந்த டியூட்டி பண்ணலைன்னா கிருஷ்ணரே பண்ணல நாயே பண்ணணும் சொல்லலாம் இல்லை. கிருஷ்ணா வந்து குருகுலத்தில் போய் படிக்கல, நாயே போய் படிக்கணும். ஸோ கிருஷ்ணா வந்து பசுகளையும் கன்றுகளையும் பராமரிக்கல, அப்போ நாங்கள் பண்ணணும். ஸோ இப்படி வந்து எல்லாருமே கிருஷ்ணாவை ராமரே உதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சிடும். பகவான் ஸ்ரீராமர் இந்த உலகத்தில் இருந்தாங்க, கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருந்தாங்க. அப்போ பகவான் இந்த லோகத்தில் இருக்கும்போது அவர் எல்லாத்துக்கும் ஒரு முன்னத மிகச்சிறந்த உதாரணமாக இப்போ கிருஷ்ணா தன்னையே காமிச்சார். கிருஷ்ணா வந்துட்டு முதல்ல ஜனகா தன்னுடைய டிவோட்டி, தன்னுடைய பக்தர் ஜனகர் உதாரணமாக காமிச்சார். இப்போ அவரே தன்னுடைய நான் ஒரு முன்னு உதாரணமாக இருக்கேன் காமிக்கிறார் கிருஷ்ணா. அதான் உண்மை. ஸோ கிருஷ்ணாவுடைய லீலைகளுடைய செயல்கள்லாம் வந்து திவ்யமானது. ஆனால் அவர் வந்துட்டு இந்த லோகத்தில் வரும்போது பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாதாரண மனிதர் போலதான் இருக்க ஒரு செயல். அதனால தான் பகவத்கீதை கிருஷ்ணா சொன்னார், அவஜானந்தி மாமூடா மானுசிம் தனுமாசிரம் பரம்பாவம் அஜானந்தும் மனம்பூத மகேஸ்வரம். அறிவில் குறைந்தவங்க, மூடர்கள், அயோக்கியர்கள், நாத்திகர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணாவுடைய செயலை புரிஞ்சுக்க முடியும். மூடா ஏன்னா அவங்க முட்டாள்கள், பக்தர்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம பார்த்தோம் இல்லையா, விதுரர், பீஷ்மர், பாண்டவர்கள் இவங்களால தான் புரிஞ்சுக்க முடியுது. துரியோதனா, துஷாசனா இவங்களாலாம் கிருஷ்ணாவுடைய லீலைகளை புரிஞ்சிக்க முடியல. அதான் டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் தான். ஸோ கிருஷ்ணா வந்துட்டு செயல் அவர் இருந்து செயல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனாலும் கிருஷ்ணா இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லா விதமான தெய்வீகமான நிலையும் ஈடுபடுறார், எல்லா விதமான செயலும் பண்ணுறார். ஒரு பர்ஃபெக்ட் கிரகஸ்தா எப்படி இருக்கிறது, ஒரு ஈவன் பிரம்மச்சரியா, பீஷ்மதேவரது பிரம்மச்சரியத்தில் சிறந்தவராக சாஸ்திரம் சொல்லுது, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. யுதிஷ்டிமர ராஷ்டிரியக்கியத்தில் வந்துட்டு சிசுபாலன் வந்து கிருஷ்ணரை குறை சொல்கிறார், யார், சிசுபாலன். கிருஷ்ணா வந்து நிறைய பெண்களோடு நடனமாடுறாரு, அவர் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் வந்து வைசியரா சத்திரியனான்னு ஒன்றும் தெரியாது, அப்பேற்பட்டவனுக்கு ஏன் முதல் மரியாதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு யார் சொன்னாங்க, சிசுபாலர். தன் பீஷ்மர் வந்து சொல்கிறாரு, ஆ கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து என்னை வந்து எல்லாரும் பிரம்மச்சாரியா கொண்டாடுறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் கிருஷ்ணர் மாதிரி ஒரு பிரம்மச்சாரியாக இருக்க முடியும். ஸோ என்னை வந்து அவ்வளோ பெண்களுக்கு மத்தியில் போட்டால் நான் வந்து என்னோடய பிரம்மச்சாரியத்தை நான் காப்பாற்றிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணா வந்துட்டு கம்ப்ளீட்லி பற்றற்றவர், அவர் வந்து பர்ஃபெக்ட் பிரம்மச்சாரி அப்படின்னு பீஷ்மா வந்துட்டு சர்டிஃபிகேட் பண்ணுறாரு, சான்றிதழ் கொடுக்குறாரு கிருஷ்ணாவுக்கு. ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், எதுக்கெல்லாம் இந்த ஜட உலக நியமங்களுக்கும் கடமைகளுக்கும் சடங்குகளுக்கும் செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனாலும் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வரும்போது ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், குருகுலத்தில் போய் படிக்கிறது, அப்புறம் அவர் கிரகஸ்த வாழ்க்கையில் எப்படி பண்ணார், எப்படி தன் 16108 மனைவிகளும் கிருஷ்ணா வந்து திருப்திப்படுத்துறாரு இல்லையா. கலியுகத்தில் வந்துட்டு ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேரும் திருப்தி அடைகிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கிருஷ்ணா வந்துட்டு முழு முதல் கடவுள், 16108 ராணிகளையும் திருப்தி படுத்தின. ஒரு ஒரு ராணிக்கும் ஒரு ஒரு அரண்மனை, அந்த ஒரு ஒரு அரண்மனையும் கிருஷ்ணர் அவங்க கூட இருக்காங்க. கிருஷ்ணா காலையில வந்து அரண்மனையிலிருந்து சுதர்மா அந்த ராஜ்யசபைக்கு போறார். அவ போச்ச வந்து எல்லா ராணியும் கிருஷ்ணர் பாக்குற, அவங்கவுங்க அவங்கவுங்க கிருஷ்ணர் தான் பாக்குறேன், எல்லா கணக்கும் அவங்கவுங்க கிருஷ்ணர் தெரியுது. திரும்பி வரப்போ அதே மாதிரிதான். ஸோ எந்த ராணியுமே ஃபீல் பண்ணல கிருஷ்ணன் என் கூட இல்லை அப்படின்னு. இதுதான் கிருஷ்ணா முழு முதற் கடவுள், அமானுஷ்ய அமானுஷ்யமான செயல்கள். ஸோ அதனால கிருஷ்ணா வந்து ஒரு கிரகஸ்தராக இருந்து தன்னுடைய மனைவிகளை திருப்திப்படுத்துறது, குழந்தைகளை பராமரிக்கிறது, அரசியல் விவகாரங்களை பண்ணுறது எல்லாமே பண்ணார். ஒரு சத்திரியங்கிற முறையிலும் ஒரு வைசியங்கிற முறையில் நந்தமாராஜா வீட்டில் வந்து பசுக்களையும் கன்றுகளையும் பராமரிக்கிறார் கிருஷ்ண பலராமன். ஸோ இப்படி நேற்று நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டோம். கிருஷ்ணா வந்துட்டு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணா எதுக்காக பண்ணுறாரு? அப்போ அடுத்த கேள்வி வரலாம், ஏன் கிருஷ்ணா செயலில் ஈடுபடுறாரு, ஏன் இதெல்லாம் கிருஷ்ணா பண்ணணும்? அதுக்கு ரெண்டு காரணம். ஸோ ஒன்று வந்துட்டு பக்தர்களை சந்தோஷப்படுத்துறாரு கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து தன் பக்தர்களை திருப்திப்படுத்துறாரு, பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து நாத்திகர்கள், அயோக்கியர்கள், மூடர்கள் இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணாவை சாதாரண மனிதனாங்கன்னு நினைக்கிறாங்களே, கிருஷ்ணா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு சாதாரண மனிதனை போல செயல்படுறாரு. கிருஷ்ணரும் பலராமரும் வந்துட்டு முழு முதற் கடவுள். அதனாலதான் கிருஷ்ணா என்ன சொன்னார் பகவத்கீதை, நேற்று படிச்ச நம்ம, நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர்த்தக மூடோயம் நாபிஜானாதி லோகமா மஜமவியம். கிருஷ்ணா சொன்னாரு, என்னை வந்து எல்லோராலும் புரிஞ்சிக்க முடியாது. நாகம் பிரகாச யோகமாயா சமாவர்த்தக, யோகமாய சக்தினால் கிருஷ்ணா தன்னை மறைச்சுடுவார். இப்போ யார் கிருஷ்ணா புரிஞ்சிக்க முடியும்? பக்தினாலும், பக்தினாலும் பக்தனாலும் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி தொண்டினாலும் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். பக்தி தொண்டு இல்லாதனால கிருஷ்ணா புரிஞ்சிக்க முடியாது. லோகமாம் அஜம் அவ்யயம், கிருஷ்ணா பெறப்பட்டவர் அழிவற்றவர். மூடோயம் நாபிஜானாதி, சாஸ்திர அறிவு இல்லாதவங்க முட்டாள்கள் அறிவியல்கள் இவங்களெல்லாம் கிருஷ்ணா புரிஞ்சிக்க முடியாது. தென் கிருஷ்ணாவுடைய செயல்கள்லாம் வந்து சிலப்போ அவங்களுக்கு முரண்பாடாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்மகிட்ட தர்க்கம் பண்ணுவாங்க, பக்தர் இடத்துல வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, ஏன் கிருஷ்ணா கோபிலோடு நடனம் ஆடினார், அது எப்படி தர்மமாகும்? ஸோ கிருஷ்ணா, அப்போ கிருஷ்ணா வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வந்திருக்காரு. அப்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க கிருஷ்ணா வந்துட்டு பசுக்களை பராமரித்தார், சத்திரிய டியூட்டி பண்ணார், சரி அதெல்லாம் ஓகே, ஏன் அவர் கோபிலோடு நடனம் ஆடினார், பல பெண்களோடு கல்யாணம் ஆன பெண்களோடு நடனம் ஆடினார் அப்படின்னு உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாஸ்திரம் தெரியாதவங்க, பகவான் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காதவங்க, பக்தி இல்லாதவங்க, வீண் பகவான் பிரசன்ட் ஆகாதவங்க, தர்க்கம் செய்கிறவங்க இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க, கிருஷ்ணா ஏன் ராசலீலை பண்ணார், அப்போ கிருஷ்ணா வந்து பல பெண்களோட இன்பம் அனுபவிச்சார் அப்படி வந்து கிருஷ்ணா மேலே தவறான கருத்துக்களை கொண்டு செலுத்துவாங்க. தென் சில பிரபுபாத மாதிரி ஆச்சாரியம் ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம கிருஷ்ண பக்தராக இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். வெளியில் போயிட்டு நம்ம பிரச்சாரம் செய்யும்போது நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, கிருஷ்ணா வந்து ஏன் ராசலீலை பண்ணார், எப்படி இது நியாயம், இது தர்மம் இல்லையே, இது அதர்மமாச்சே. அப்போ கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பிருந்தாவனத்தில் வந்து பிராகிருத சகஜியான்னு இருப்பாங்க. பிராகிருதா சகஜியாங்கிறவங்க வந்துட்டு தானும் வந்து கிருஷ்ணர் பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிருஷ்ணர் மாதிரி வேச போட்டுட்டு பல பெண்களோட நான் கிருஷ்ணா இவங்கள கோபிகள் அப்படின்னு நடனம் ஆடுவோம். இது வந்து இமிட்டேட் பண்ணுறது, அவரை மாதிரியே நகல் பண்ணுறது. ஸோ இது நகல் பண்ணுறது வந்து மிக மிக ஆபத்தான். ஸோ கிருஷ்ணர் தானே ஃபாலோ பண்ணும் நாங்கள், நான் கிருஷ்ணர் தானே பின்பற்றுறோம். ஸோ கிருஷ்ணா கோபிகளோடு நடனம் ஆடுறாரு, நானும் பெண்களோடு நடனம் ஆடுறேன். ஸோ கிருஷ்ணா செயல் பண்ணாருலேயே நானும் பண்ணுறேன். ஸோ இப்படியும் எடுத்துக்கூடாது. ஸோ கிருஷ்ணாவை பற்றி நம்ம படிச்சுக்கும் போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து கிருஷ்ணாவுடைய போதனைகள், பகவத்கீதா, கிருஷ்ணரை பற்றி போதனைகள், பாகவதம், இது மூலமாக தான் நம்ம ஏற்றுக்கணும். ஈவன் கிருஷ்ணன் இந்த உலகத்தில் இருந்தால் கூட அவருடைய செயல் வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, மகாஜனோ ஏன கதை சம்பந்தா தர்மச தத்துவம் தத்துவம் நிகிதோ குகாயம், சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது, மகாஜனோ ஏன கதை சம்பந்தா, ஆச்சாரியருடைய வழி பின்பற்றணும். ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், சாதுக்கள், ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சில பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காங்க, ராமானுஜாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, மாதுவாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாங்க, கோஸ்வாமிகள் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய வழியை பின்பற்றணும். அப்போ தான் நம்ம கிருஷ்ணாவுடைய லீலைகளை உள்ளபடி புரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணாவோட லீலைகள் எப்படி உள்ளபடி புரிஞ்சிக்க முடியும், பக்தரோட சங்கத்திலேருந்து ஆச்சாரியிலிருந்து கேட்கும் போது தான் புரிஞ்சிக்க முடியும், இல்லாட்டி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நம்மளும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்குவோம். அது மாதிரி வெளியில் உள்ளவங்க இப்படி தான் கிருஷ்ணாவோட லீலைகளை சரிவர கேட்காதனால, பக்தர்கிட்டருந்து பழி கேட்காதனால, ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வராதனால அவங்க உடனே 10வது காண்டத்தை போய் படிச்சுட்டு கிருஷ்ணா எப்படி இது பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சில பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் வந்து ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிருஷ்ணருடைய ராசிலீலை போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு கிருஷ்ண முதல் காண்டத்திலேருந்து முதல் ஸ்கந்தத்திலேருந்து கிருஷ்ணா என்னென்ன அற்புதங்கள் பண்ணுறாரு, எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு, எப்படி அதை காக்குறாரு, அதுக்கப்புறம் என்னென்ன அவதாரங்கள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 10வது ஸ்கந்தத்துல வந்தோடனே கிருஷ்ணர் வந்து ராசலீலை பண்ணும்போது 8 வயசு, கிருஷ்ணா 7 வயசு போது கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சார் இல்லையா, கிரிவரதாரி ஜெயராதா மாதவா கிரிவரதாரி கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சிட்டார். அப்போ யாராவது கிருஷ்ணர் மாதிரி ராசலீலை நகல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்க கோவர்த்தன மலையில கொடையா பிடிக்கணும், ஒரு மலையை தூக்கி கொடையா நிறுத்தி காமிக்கணும் இல்லையா. யாராவது வந்து கிருஷ்ணா வந்து பெண்களோடு நடனம் பண்ணார், நாயே நடனம் பண்ணக்கூடாது, ஸோ கிருஷ்ணா நடனம் பண்ணாண்டு அதனால நானும் நடனம் ஆடுவேன்னா, அப்போ கிருஷ்ணா அந்த அந்த ராசலீலைக்கு முன்னாடி கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சாரு, நீங்க ஏதோ ஒரு மலையை கொடையா பிடிச்சு காமிங்களேன் அப்படி சொன்னா அது எங்களால் முடியாது. அப்போ என்னது புலன்பத்துக்காக வேண்டி ஜம்ப் பண்ணுறது, அங்கிருந்து தவறு, புலன்ப உடனே எடுப்ப எடுத்துக்கிறது, கிருஷ்ணா பண்ணார் நானும் பண்ணுவேன், ஸோ இது வந்து தவறு. இது நிறைய பேர் சொல்லுவாங்க கிருஷ்ணா வந்து 16108 மாணவிகள் வச்சுருந்தாங்களே, கிருஷ்ணா வந்து ஆனந்த சின்மய ரசா அவருடைய அந்தரங்க சக்தி, இந்த கோபிகள் இந்த கிருஷ்ணனுடைய மனைவிகள்லாம் வந்து லக்ஷ்மி, கிருஷ்ணாவோட எக்ஸ்பான்ஷன் விரிவங்கு, லக்ஷ்மி தேவியுடைய விரிவங்கு. ஸோ கிருஷ்ணா இந்த உலகத்தில் வரும்போது தன் சகாக்களோட வர்றார், அற்புதமான லீலைகள் புரியிறார், அமானுஷ்யமான செயல்கள் பண்ணுறார். ஏன் கிருஷ்ணா இந்த மாதிரி அமானுஷ்யமான செயல்கள் பண்ணுறாரு, நாத்திகர்கள் அயோக்கியர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க குழப்பம் அடைஞ்சிருவாங்க, கிருஷ்ணாவோட செயலை புரிஞ்சிக்க முடியாது. நமே விதூ சுரகனா பிரபவம் ந மகர்ஷியாக அகமாதிரி தேவானாம் மகர்ஷி நாம் சர்வசக, கிருஷ்ணா சொல்றாரு நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷியக, என்னுடைய வைபவங்களை வந்துட்டு பெரிய பெரிய தேவர்கள் பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் மகரிஷிகள் பிருகு மகரிஷி அந்த மாதிரி உள்ளவங்க கூட புரிஞ்சுக்க முடியாது, அவங்க கூட கிருஷ்ணருடைய லீலையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கடினம். நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷியக அகம் ஆதிரிக தேவானாம், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி தான் நான் இருக்கேன், மகரிஷிகள் தேவர்கள் இவங்களுக்கு முன்னாடி இருந்தே நான் இருக்கேன், அதனால என்னுடைய வைபவங்களை வந்து அவங்களாலே புரிஞ்சுக்க முடியாது. அப்போது பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களாலே கிருஷ்ணனுடைய லீலைகளையும் வைபவங்களையும் புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும்பொழுது நம்மள மாதிரி சாதாரண அற்ப உயிர்வாளிகள் கட்டுண்ட ஆத்மாக்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நம்மளால் எப்படி புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு தான் ஆச்சாரியர் ஆச்சாரியர் சாஸ்திரம் சாது சாஸ்திர குரு பூர்வாச்சாரியர் இருக்காங்க, கோஸ்வாமிகள் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஜீவ கோஸ்வாமி மலதேவ வித்யா பூஷணர் இந்த மாதிரி எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர் வந்துட்டு மாதவேந்தர் புரி எவ்வளோ ஆச்சாரியர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து எவ்வளோ அழகாக நமக்கு புரியுற மாதிரி தத்துவங்களை கொடுத்துருக்காங்க. சில பிரபுபார் வந்து அது ரொம்ப அழகாக நம்ம புஸ்தக வடிவில் கொடுத்துருக்காங்க, பிரபுபாருடைய பொருளரை படிக்கும்போது தான் புரிஞ்சிக்க முடியும் கிருஷ்ணாவோட ராசிலையில எந்த மாதிரி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும், அது பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, அது தெய்வீகமானது, அது நம்முடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டது. ஸோ அதனால யாராவது நம்ம கிருஷ்ண பக்தி படித்த வந்து யாராவது கிருஷ்ணா ஏன் அந்த பெண்களோட கோபிகளோட நடனம் ஆனார் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பதில் சொல்லணும், கிருஷ்ணா வந்துட்டு நித்தியமானவர் அழிவற்றவர் ஆன்மீகமானவர், இந்த கோபியெல்லாம் அவனுடைய அந்தரங்க சக்தி கிருஷ்ணனுடைய அம்சம் அவங்கெல்லாம், ஸோ கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் கிருஷ்ணாவை திருப்தி படுத்துறாங்க, கிருஷ்ணா தன் பக்தர்களை திருப்தி படுத்துறாங்க, அது வந்து காமம் இல்லை அது வந்து பிரேமம் அன்பு தூய்மையான அன்பு, அது ஜட கலங்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த கோபிகள் எல்லாமே வந்துட்டு முற்பிரிவில் வந்துட்டு அவங்க வந்து ராமாயணத்தில் வந்துட்டு ஃபாரஸ்டில் இந்த காட்டில் வனத்தில் வந்து முனிவர்களாக இருந்தாங்க, அவங்க ஸ்ரீ ராமருடைய திருமேனி அழகு, ஸோ ராமர் ரொம்ப அழகாக இருப்பார், கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கும், கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டு இருக்கும், மார்பகள்லாம் விரிந்து தோள்கள்லாம் பயங்கள்லாம் இதாய், அவருடைய நடை உடை பாவனை தோல் கண்டான் தோலை கண்டான் வால் கண்டான் முகம் கண்டான் மலர கண்டான் பாதம் திருவடி கண்டான் சேவை செய், ஸோ ராமருடைய அழகு கண்டு எல்லாரும் மயங்கிடுவாங்க. அந்த முனிவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மகா புருஷர் தெய்வீகமான புருஷர் இவரை கூட நம்ம அன்பு பண்ணணும் காதல் பண்ணணும்னு விரும்பினாங்க. யாரு தண்டகாரணிவானத்து இந்த முனிவர்கள்லாம் ராமர் சொன்னார் இல்லை இல்லை இந்த லைஃப்பில் நான் வந்து ஒரே மனைவி தான் ஏற்றிருக்கேன் அடுத்த இதில் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறேன். ஸோ கிருஷ்ணாவுடைய நோக்கமே தன் பக்தர்களை திருப்திப்படுத்துறது தான், தன் பக்தர்களை சந்தோஷப்படுத்துறது தான், அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுறது தான். ஸோ இந்த அன்பு இந்த பிரேமம் இதெல்லாம் வந்து மிக மிக உன்னதமானது தெய்வீகமானது, இது பகவானுக்கும் தன் பக்தருக்குள்ளே நித்தியமான அன்பு பரிமாற்றம், அதை வந்து ஜட கண்ணோட்டத்தில் புரிஞ்சிக்க முடியாது, ஜட புத்தினால் வச்சு புரிஞ்சிக்க முடியாது, சாஸ்திர சக்ஷுஷு சாஸ்திர கண்ணோட்டத்தை தான் பார்க்க முடியும், ஆச்சாரியன்றது கேட்கறது மூலமாக தான் பார்க்க முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதே போல் வந்துட்டு சிவபெருமான் சிவபெருமானை பின்பற்றக்கூடிய அதே மாதிரி தான், சிவபெருமான் வந்து ஹாலகால விஷம் பிடிப்பார், அந்த பார்க்கல் உச்சம் வருது இல்லையா இந்த பார்க்கல் வைபவத்தில் அந்த லீலையில் வந்துட்டு அந்த வாசுகி சர்ப்பம் விஷம் கக்கும், அப்போ சிவபெருமான் வந்து இந்த ஹாலகால விஷத்தை பருகினார், அப்போ அவரை பின்பற்றக்கூடியவங்க என்ன பண்ணாங்க சிவகணங்கள் சிவதூதர்கள்லாம் சிவநடிகார்கள்லாம் அவங்க வந்து சிவராத்திரின்னு கஜா பிடிக்கணும், நான் வட இந்தியாவில் போனால் பார்க்கலாம் நிறைய பேர், தென்னிந்தியாவில் ரொம்ப குறைவு, வட இந்தியாவில் போனால் எக்கச்சக்கம் பேர் கஞ்சா பிடிப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டால் மகாதேவ் போலிநாத் அவர் பருகினார் தான் நாங்கள் பருகிறோம் அப்போ ஒரு விஷல்ல குடிக்கணும். போலிநாத் வந்து மகாதேவ் வந்து விஷம் குடிச்சாரு, நீ ஏன் கஞ்சா குடிக்கிற, நீ விஷல்ல குடிக்கணும், அது குடிச்சா செத்து போயிடுவேன் இல்லையா, அது குடிச்சவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ ஆனாலும் நகல் பண்றது, இமிட்டேட் பண்றது, தேதேஷான தோஷா பெரியவங்களை இமிட்டேட் பண்ணக்கூடாது, அவங்களுடைய போதனைகள், அவங்க வாழ்க்கையில் இருந்த தத்துவங்களை பின்பற்றணும். இப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்க, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காங்க, சிவபெருமான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சாஸ்திரங்கள் வந்து அவங்களோட போதனைகள் என்ன, அதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவங்கள மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணா பண்ணார் நான் பண்ணுவேன், சிவபெருமான் பண்ணார் நான் பண்ணுவேன் அப்படி அது வந்து நகல் பண்ணுறது, அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு, அது ரொம்ப ஆபத்தானது. ஸோ அதனால் வந்துட்டு கிருஷ்ணாவோட செயல்களை வந்துட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சாஸ்திரம் மூலமாக புரிஞ்சுக்கணும். ஈவன் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட அவர் செயலை நம்ம தப்பாக புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கூடாது. சரி, தர்மம் அதர்மம் இருக்கு இல்லையா, ஸோ கிருஷ்ணா என்ன சொல்கிறாரோ அதான் தர்மம், கிருஷ்ணா என்ன பண்ணுறாரோ அது தர்மம். அப்போ இங்கே வந்து கோபிகளோட நடனமாக இருந்து அதர்மமாக தெரியும் நமக்கு, யார் சொல்லுவாங்க பக்தி இல்லாதவங்க சொல்லுவாங்க இது வந்து தர்மம் இல்லை, கிருஷ்ணா வந்து நீங்கள் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாரு சொல்கிறீங்க, தர்மத்தை காக்கிறதுக்காக வந்தான்னு சொன்னீங்க, ஆனால் அவர் மற்ற மனைவிகளோட பெண்களோட நடனமானார், அப்போ அது தர்மமா அப்படி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த கோபிகள் எல்லாமே கிருஷ்ணரோட நித்தியமான சேவகர்கள், அந்தரங்க சேவகர்கள். அதே போல் கிருஷ்ணா வந்து அவருடைய கிருஷ்ணோடைய மனைவிகள் அவங்களாம் லக்ஷ்மி, ருக்மணியோட எக்ஸ்பான்ஷன் லக்ஷ்மி தேவிகள். இதெல்லாம் வந்துட்டு அறிவில் குறைந்தவங்க, சாஸ்திர அறிவு இல்லாதவங்க தான் இப்படி கேட்பாங்க கேள்வி, சாஸ்திரம் படி தெரியாதவங்க, ஆச்சாரியிட்டருந்து கேட்காதவங்க. ஸோ கிருஷ்ணா வந்துட்டு தர்மம் அதர்மம் ரெண்டு இருக்கு. ஸோ கிருஷ்ணா இந்த உலகத்தில் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு வராரு, அவர் பண்ணக்கூடியது எல்லாமே தர்மமான செயல்கள் தான். ஆனால் சில சமயங்களில் பக்தி இல்லாதவங்களுக்கு குழப்பவாதிகளுக்கு அது அதர்மமாக தெரியும், இது தர்மம் இல்லை அப்படி தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு கிருஷ்ணாவுடைய செயலை வந்து நகல் பண்ணுறதை விட கிருஷ்ணாவுடைய போதனைகள், பகவத்கீதை இருக்கு, பாகவதம் கிருஷ்ணா பற்றிய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாமே பாகவதத்தில் இருக்கு. இப்போ நம்ம வந்து நகல் பண்ணுறதை விட அதை ஃபாலோ பண்ணணும், சாஸ்திரத்தம் சாஸ்திரம் முதல், சாஸ்திரம் கிருஷ்ணா பற்றி என்ன சொல்லுது அதை நம்ம வந்து ஆச்சாரியிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம நகல் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஓ கிருஷ்ணா இதுக்காக தான் பண்ணார், தன் பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணார், அசுரில் குழப்பறதுக்காக பண்ணார், பக்தி இல்லாதவங்களை குழப்பறதுக்காக. நிறைய பேர் கிருஷ்ணா இறந்து போயிட்டாரு சொல்லுவாங்க, வேடனுடைய அம்பு பட்டு கிருஷ்ணா இறந்து போனார். ஸோ கிருஷ்ணா அஜம் அவியம் சொல்கிறார், நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் சொல்கிறார். இப்போ இது வந்து எதுக்காக அப்படி பண்ணார் கிருஷ்ணா, அப்போ ஏன் கிருஷ்ணா வந்து வேடனுடைய அம்பு காலில் குத்துனாங்க. ஸோ இது வந்து கிருஷ்ணாவோட லீலை, நாத்தியர்கள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து கிருஷ்ணா ஒரு சாதாரண மனுஷனாக நினச்சவங்க கிருஷ்ணா போயிட்டாரு இறந்து போயிட்டார் அப்படின்னு. ஸோ பக்தர்களுக்கு தெரியும் கிருஷ்ணா இந்த லீலையை முடிச்சு அவருடைய நித்தியமான இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு கிருஷ்ணனோட லீலைகளை வந்து நம்ம சரிவர சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரத்தை கேட்டதை நம்ம உள்ளபடி புரிஞ்சுக்குவோம், இல்லாட்டி நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்குவோம். ஸோ இங்கே அழகாக கிருஷ்ணா சொல்றாரு இந்த ஸ்லோகத்தில், ரொம்ப அழகாக சொல்றாரு, உசி தேயுருமே லோகா ந குறியாம் கர்ம சேதகம் சங்க ரஷ்யகர்த்தஸ்யாம் உபகன்யாம் இமாம் பிரஜா, நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகெல்லாம் சீரழிந்து விடும், தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன், அதன் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் அமைதியும் அழித்தவனாகி விடுவேன். இப்போ மோஸ்ட்லி கலியுகத்தில் வந்து தேவையற்ற சந்ததிகள் தான் வர்ணசங்கரா. ஸோ எங்கிருந்து கிருஷ்ணர் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுற இந்த உலகத்தில் வந்தார் இல்லையா, நம்ம பார்த்தோம் கிருஷ்ணா வந்து எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம தர்மஸ்ய திராத்தான சுஜாமி, எப்பெல்லாம் ஜனங்க வந்து தர்மம்னா என்னென்னு மறந்து போயிடுவாங்களோ அதை ஸ்தாபனம் பண்ணுறது கிருஷ்ணா தோன்றார். கிருஷ்ணா ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு, பக்தர்ல காக்குறாரு, அசுரில் அழிக்கிறாரு. ஸோ அப்போ கிருஷ்ணா வந்து இங்கே செயல் பண்ணுறாரு எதுக்காக, நம்மள மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக. ஸோ கிருஷ்ணா இங்கே வந்து செயல் பண்ணவே இல்லைன்னா கிருஷ்ணா இங்கே வந்தாருன்னு உண்மை செய்யல எப்படி நமக்கு தெரியும், கிருஷ்ணாவோட லீலைகள் என்னன்னு தெரியும், கிருஷ்ணாவை பற்றி எப்படி நம்ம பேசுவோம், பேசுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. கிருஷ்ணா ஸ்ரீராமச்சந்திர பகவான் அவரெல்லாம் இங்கே தோன்றி லீலையை பண்ணலைன்னா நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம அவருடைய செயல் பண்ணலாம் எப்படி நம்ம அவரால் அவர் ஈர்க்க எப்படி நம்மளை அவர் ஈர்க்க முடியும். ஸோ அவர் வந்து ரொம்ப அற்புதமான லீலைகள் பண்ணி நம்மளை ஈர்க்கிறார், இதுதான் பாயிண்ட்டு, விஷயங்கள் தான். இப்போ கிருஷ்ணாவுடைய லீலைகள் அவருடைய செயல்கள்லாம் ரொம்ப ரொம்ப திவ்யமான. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு கலியுகத்தில் வந்துட்டு வர்ணசங்கரா தேவையில்லாத சந்ததிகள் கிருஷ்ணரை வந்து நிராகரிக்கிறேன். கிருஷ்ணர் எங்கிருந்து நிராகரிக்க தொடங்குறோம், நம்ம ஸ்கூல்லேருந்தே தொடங்கியாச்சு, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் முதல்ல கிருஷ்ணா நிராகரிச்சாச்சு, ஓ இந்த வந்து இது வந்து ஒரு ஒரு சமயத்தை சார்ந்த கடவுள் இது, அதனால் மகாபாரதம் ராமாயணம் பகவத் பள்ளிக்கூடத்தில் கிடையாது வேணாம். ஸோ இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு ஸ்கூலில் வந்து எந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ யூனிவர்சிட்டிலையோ வந்து மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் எதுவுமே கிடையாது. ஸோ காரணம் என்னது, கிருஷ்ணாவை அங்கேயே இருந்து நிராகரிக்க ஆரம்பிச்சாச்சு, இப்போ அங்கே கிருஷ்ணா விளக்கியாச்சு. தென் அரசியல் அரசியல்லையும் வந்துட்டு பாவத்தில் சொல்லி கிருஷ்ணா எப்படி ராமராஜ்யம் ராமர் எப்படி ஆட்சி பண்ணாங்க, எப்படி இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணணும், எப்படி எல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லாரும் பற்றாக்குறை, எல்லாம் பற்றாக்குறை பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, மழை மழை பற்றாக்குறை, தண்ணி பற்றாக்குறை, தண்ணி கிடைக்கல, மழை பெய்யல, பூமியெல்லாம் வறண்டு போச்சு, திடீர்னு வெள்ளம் வந்து ஊரெல்லாம் தண்ணி சூழ்ந்துருது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இங்கே எங்கிருந்து ஆரம்பிக்குது, கிருஷ்ணாவை நம்ம நிராகரிக்கிறோம், கிருஷ்ணாவை நிராகரித்து நிராகரித்து பாவ வாழ்க்கை வாழ்கிறோம், புலன் புலன்களை திருப்தி படுத்தணும், பாவங்களை மேலும் மேலும் சேகரிச்சுக்கிட்டே போகிறோம். ஸோ பள்ளிப்பிராயத்தில் கிருஷ்ணாவை நிராகரித்தாச்சு, தென் அரசியலில் வந்து அங்கேயும் கிருஷ்ணா நிராகரித்தாச்சு, தென் வீட்லேயும் வீட்டில் எது கிருஷ்ணா கிருஷ்ணா பூஜை ரூமில் ஒரு படம் மாட்டி வச்சிடும் அவ்வளோதான், மற்றதெல்லாம் நான் என்னுடைய திருப்திக்கு தான், என்னுடைய புலன் திருப்தி தான், கிருஷ்ணாவை திருப்தி படுத்துங்கிறதெல்லாம் மறந்தாச்சு. ஸோ இப்படி இந்த பயிற்சியானது வந்துட்டு ஆத்மீக விஷயங்கள் எப்படி ஒருத்தர் செயலாட்டணும், யாருக்காக செயலாட்டணும், செயலாட்டதே வந்து விஷ்ணு திருப்தி படுத்து தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, யஜ்ஞாத்தா கர்மனு வன்யாத்திர லோகோயம் கர்ம பந்தனா தகத்தம் கர்ம கோந்தே முக்த சங்கசமாச்சாரம். ஸோ விஷ்ணு திருப்திக்காக செயல்படணும், விஷ்ணு திருப்திக்காக நம்ம செயல்படலைன்னா அந்த கர்ம வெளியில் நம்ம மாட்டிட்டுருவோம். இப்போ ஒட்டுமொத்த சமுதாயம் எப்படி இருக்கு, தன்னுடைய புலங்களை திருப்திப்படுத்திக்கணும், சுயநம் தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய புலங்களை திருப்திப்படுத்தணும், தானே எல்லாம் அனுபவிக்கணும். கிருஷ்ணாவும் ஒட்டுமொத்தமாக மறந்தாச்சு, ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் எல்லாரும் வந்துட்டு கிருஷ்ணாவை மறந்தாச்சு, பள்ளி பிராயத்தில் மறந்தாச்சு, வீட்டில் மறந்தாச்சு, நாட்டில் அரசியலில் எதுலேயுமே இப்போ கிருஷ்ணா கிடையாது. ஈவன் பாட்டு பாட்டில் கூட முதல்ல கிருஷ்ணரை பற்றி பாடுவாங்க, சங்கீதம் இசையிலும் கூட கிருஷ்ணன், இப்போ அதுலேயும் கிடையாது, எல்லாமே புலனின்பம் தான், இசையிலையும் புலனின்பம், எல்லாத்துலேயும் புலனின்பம். அப்போ ஏறக்குறைய நம்ம கிருஷ்ணாவை நிராகரிச்சிட்டோம், ஏறக்குறைய கிருஷ்ணன் நிராகரித்ததுனால நம்ம வந்துட்டு இப்போ தேவையில்லாத சந்தேகங்கள் அதிகமாகிட்டே வரும். ஸோ இது என்ன காரணம், நம்ம வந்துட்டு கிருஷ்ண உணர்வை பின்பற்றாத காரணம். ஸோ கிருஷ்ணவனோட பின்பற்றணும்னா இவ்வளோ குழப்பம் வராது, ஜனக மகாராஜை வந்து அதை ஃபாலோ பண்ணனால அவர் பிரஜைகளும் பின்பற்றினாங்க. கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறாரு, அர்ஜுனா நீயும் இதை பண்ணணும், நீ வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ண தான் உன்னை பின்னாடி வரக்கூடியவங்களும் பண்ணுவாங்க, நீ இந்த யுத்தத்தை நிராகரித்தா பின்னாடி வரவங்களும் அது செய்ய மாட்டாங்க, அதனால தான் கிருஷ்ணா ஆக்ட் பண்ணுறாரு, கிருஷ்ணரும் இங்கே செயல் பண்ணுறாரு. காரணம் என்னது, எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ணா தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாரு இல்லையா, கிருஷ்ணா அதிகாலை நேரமாக எழுந்திருக்கிறார், வீட்டில் தியானம் பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு, யஜ்ஞம் பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணுறதே கிருஷ்ணருக்காக தான், ஒருத்தர் அதிகாலை நேரமாக எதிரிக்கிறது, பகவானை தியானிக்கிறது, பகவானுக்கு பூஜை பண்ணுறது, பகவானுக்கு ஆரத்தி பண்ணுறது, யக்கியம் பண்ணுறது, எல்லாமே கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது தான். பட் கிருஷ்ணா இந்த உலகத்தில் வந்தபோது அவரே ஒரு உதாரணமாக இருந்து காமிக்கிறார், ஸ்ரீ சைத்தன்யமா அப்படி இந்த உலகத்தில் வந்தபோது அவரும் உதாரணமாக இருந்து காமிக்கிறார், எப்படி பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும், எப்படி பக்தர்கள் வைஷ்ணவருக்கு மரியாதை செலுத்தணும், இதெல்லாம் பகவானுக்கு ஒரு உதாரணமாக இருந்து காமிக்கிறார். ஸோ அதனால் பகவான் வந்து நான் அப்படி செய்யாமல் விட்டுட்டேன்னா மற்ற இந்த தேவையில்லாத குழப்பத்துக்கு நானும் ஒரு காரணமாயிடுவேன். அப்போ வந்து கிருஷ்ணன் சொல்கிறார், அது மாதிரி தான் நீ ஆயிடக்கூடாது, நானே டியூட்டி, நான் வந்து முழு முதற் கடவுள், நானே என்னுடைய இந்த நான் செய்ய வேண்டிய எதுவும் இல்லை இருந்தும் நான் செய்கிறேன், அப்போ நீ ஏன் செய்யக்கூடாது, நீ செஞ்சே ஆகணும், உன்னுடைய டியூட்டி நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணாவுடைய பாயிண்ட். ஸோ கிருஷ்ணா வந்து எப்படி முடிக்கிறாரு, நான் செயல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தும் நான் இங்கே வந்து இந்த கடமைக்காக செய்கிறேன், அப்போ நீ எப்படி உன் கடமையை நிராகரிக்கலாம் அப்படிங்கிறத கிருஷ்ணாவுடைய கேள்வி. அதனால கிருஷ்ணாவுடைய செயல்கள் அவருடைய லீலைகள்லாம் ரொம்ப ரொம்ப திவ்யமானது, அதை வந்து நம்ம ஜட கண்ணோட்டத்தாலேயோ இல்லை கிருஷ்ணர் பண்ணார் நானும் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம், கோவர்த்தன லீலை, கோவர்த்தன லீலையில் வந்துட்டு கிருஷ்ணா வந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கர்ம மீமாசம்னு ஒரு தத்துவம் பேசுகிறேன். ஸோ கர்ம மீமாசம் தத்துவங்கிறது என்னது, கடவுளை முற்றிலும் நிராகரிக்கிறது, கடவுள் கிடையாது, தேவர்கள் கிடையாது, யாரும் கிடையாது, எல்லாத்துக்கும் நம்மளுடைய கர்மம் தான் காரணம், நம்ம கர்மம் தான் தீர்மானிக்குது, அப்போ நம்ம நல்ல கர்மம் பண்ணால் நம்ம நல்ல நல்ல பலன் அடைவோம், தீய கர்மம் பண்ணால் கெட்டதை அடைவோம், அடுத்த பிறகு வந்து கர்மம் தான் தீர்மானிக்குது, அப்போ நம்ம கர்மம் வந்து தீர்மானிக்கும் போது நம்ம ஏன் வந்துட்டு கர்ம ஒழுங்காக பண்ணாமல் ஏன் போய் இந்திரனை வழி பண்ணணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது. கிருஷ்ணா வந்து இதை பேசுகிறேன், கிருஷ்ணா வந்து கர்ம மீமாச தத்துவத்தை சொல்கிறார், அப்போ கிருஷ்ணா வந்து கர்ம மீமாச தத்துவத்தை ஆதரிச்சா இருக்கிறது நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு, ஓ கிருஷ்ணா வந்து கோவர்தன லீலையில் சொன்னார் கடவுள் கிடையாது அப்படின்னு, அப்போ கர்ம மீமாச தத்துவத்தை வந்து கிருஷ்ணா வந்து நந்த மகாராஜ் ரெக்கமெண்ட் பண்ணார், அப்போ நானும் ஏன் வந்து கர்ம விமர்ச தத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது இல்லையா, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, கிருஷ்ணா வந்து தந்த மகாராஜ்கிட்ட பேசும்போது அப்பாட்ட பேசும்போது கர்ம மீமாசங்கிற தத்துவம் சொன்னார், அது கர்மா தான் எல்லாம் காரணம்னு சொன்னார், ஆண்டவர் கிடையாது, பகவான் கிடையாது, தேவர்கள் கிடையாது, எதுக்கு அவங்க திருப்திப்படுத்தணும், என்ன அவசியம் அதுக்கு அப்படின்னு கேட்டார். அது கரெக்டு தானே, சரியா தப்பா, கர்ம விமர்ச தத்துவங்களை பின்பற்றது சரியா தப்பா, தவறு, ஏன்னா அந்த தத்துவம் தவறு. பட் கிருஷ்ணா சொன்னதுனால ஃபாலோ பண்ண முடியுமான்னு அப்படி ஏற்றுக்கூடாது. ஸோ கிருஷ்ணா எந்த இடத்துல சொன்னார், எதுக்காக சொன்னார், என்ன காரணத்துக்காக சொன்னார், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. தன்னுடைய அப்பா நந்த மகாராஜா கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கிருஷ்ணா அதை சொல்கிறார், நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கூடாது. ஓ, கிருஷ்ணா வந்து கர்மமிமசத்துவம் பேசினார், அப்போ நான் ஃபாலோ பண்ணலாமா? அதே மாதிரி புத்தா, புத்த அவதார் பண்ணாங்களே பகவான், பகவான் தான் புத்த அவதார். கேசவதீதா புத்த சரீரா நிந்தசியக்ய விதேரஹாஸ்ருதி ஜாதம் சதய கிருதயதர் சித்த பசுகாதம் கேசவதீதா புத்த சரீரா ஜெய ஜெகதீஷு. கிருஷ்ணர் தான் புத்தர், புத்தர் அவதரிச்சார். அவருடைய தத்துவம் என்னது? வேதன மானின பௌத்த ஹொயில நாஸ்திக், பௌத்த தத்துவம் நாஸ்திக், நாஸ்திக சொல்றது. அப்ப நம்ம புத்தர் பகவான் தானே? ஓ, பகவான் தானே புத்தர் அவதரிச்சார், அப்ப ஏன்னா புத்த தத்துவத்தை பின்பற்றக்கூடாது? சரியா தப்பா? பகவான் கிருஷ்ணன் தான் புத்தர் அவதார். அப்ப புத்தருடைய கொள்கையில நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை? ஏன்னா அது அந்த இடத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்தப்பளும் பகவான் வந்து சொல்லும். அது நமக்காக இல்லை, வைஷ்ணவருக்காக இல்லை, அது வந்து இப்போ பண்ண வேண்டியதில்லை. அந்த நேரத்துல வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு அந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மிருகவதை நிப்பாட்டுக்காக கிருஷ்ணா வந்து வேதங்களை நிராகரிச்சார். ஸோ அதனால கிருஷ்ணனுடைய செயல்களை வந்து நம்ம தவறாக புரிஞ்சக்கூடாது. ஸோ புத்தர் வந்தாரு, புத்தர் பகவான் அவதாரம் தான், நான் ஏன் புத்தருடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடாது? கிருஷ்ணா கர்ம மீமாச தத்துவம் சொன்னார், நான் ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? எப்படி நம்ம எடுத்துக்க முடியாது? ஸோ கிருஷ்ணா வந்து அந்த இடத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்காரு. நம்ம எப்படி எடுத்துக்கணும்? சாஸ்திரம் என்ன சொல்றது, வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போதான் வந்து சரியான பாதையில் போகும். அதை விட்டுட்டு கிருஷ்ணனுடைய செயல்களை நகல் பண்ணக்கூடாது. புத்தர் வந்து வேதத்தை நிராகரிச்சார், அப்போ நானும் வேதம் பண்ண மாட்டேன், நானும் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன், நானும் நாஸ்திகனாக இருப்பேன். ஸோ கிருஷ்ணா வந்து கர்ம விமோசம் போச்சாரு, நான் ஏன் வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணும், நான் ஏன் கிருஷ்ணர் வழி பண்ணாலும் கர்ம விமோசம் ஃபாலோ பண்ணுவேன், அப்படி பண்ண முடியும். ஸோ அதான் நம்ம ஆச்சாரியிட்டிருந்து கேட்டு சரிவர புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து கிருஷ்ணனுடைய செயல்களுடைய தாத்பரியம் என்ன நமக்கு தெரியும், அப்படி நோக்கம் என்ன. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ.